நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ராதாகிருஷ்ணன் அவர்களே.
வணக்கம்.
இந்தியாவின் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக டெல்லியில் நடந்த கலவரத்தை அடுத்து இந்த சட்டத்தை எதிர்த்து ஐக்கிய நாட்டு சபையின் மனித உரிமை ஆணையர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார். இந்திய குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை என்று இந்தியா தற்போது பதில் கூறினாலும் கூட ஐக்கிய நாட்டு சபையின் ஆணையாளரின் மனு தாக்குதலின் முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் சொல்லுங்களேன்.
ஒரு மனித உரிமை பிரச்சனையில் வந்து தன்னுடைய நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனை என்று கூற முடியாது என்று ஒரு சரத்தம் இருக்கிறது. இரண்டாவதாக இந்தியாவே எவ்வளவோ சரத்துக்களில் கையொப்பமிட்டுள்ளது. குறிப்பாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஹியூமன் ரைட்ஸினுடைய பல சார்ட்டர்ல இந்தியாவும் சிக்னேட்டரியா இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இது தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை என்று கூறுவது தவறு என்று நான் கருதுகிறேன். இரண்டாவதாக யாருக்காக இந்த சட்டம் இயக்கப்படுகிறதோ அவர்களே இந்திய பிரஜைகள் கிடையாது. இந்தியாவுக்கு வருகின்றவர்களுக்கு ஆன ஒரு சட்டமாகத்தான் இந்தியா கவர்மெண்டே இது சித்தரித்துள்ளது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இது இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனை என்று சொல்வது தவறு என்று நான் கருதுகிறேன்.
சரி, இப்ப இந்த தாக்கம் எப்படி இருக்க போகிறது இந்திய அரசை பொறுத்த அளவிற்கு?
இந்திய அரசை பொறுத்த அளவில் இவர்கள், அதாவது ஹை கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தவறாத புரிதலோடு அணுகியதாக, சுப்ரீம் கோர்ட்டை அணுகியதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் அபிஷியலாக. ஆனால் இது இந்தியாவுக்கு பெரும் ஒரு அவமானமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுவரையான காலகட்டத்தில் இந்த இயக்கமோ இல்லைன்னா ஐநா சபையை சார்ந்த வேறும் எந்த இயக்கமோ இந்தியாவை வந்து இந்த அளவுக்கு கண்டித்ததோ இல்லை என்றால் இது கண்டிக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய ஒரு சட்டத்தை எதிர்த்து இல்லை என்றால் அதில் இம்ப்ளீட் செய்வதற்காக ஒரு ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு வறுமையானால் அது ஒரு அது இந்த நாட்டினுடைய ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனால நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது இந்தியாவுக்கு இதுவரையான காலகட்டத்தில் இல்லாத ஒரு நெருக்கடியாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு பிரேவ் ஃபேஸ் தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இது பெரிய பொருட்கள் இல்லை, நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் இது ஏற்க போவதில்லை, அந்த ஒரு கோணத்திலும் தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அதில் நிச்சயமாக அந்த கருத்துக்கு ஈடுகின்ற மாதிரி தான் இன்றைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய அணுகுமுறையில் கூட இருக்கிறது. இன்றைக்கு கூட அவர்கள் வந்து ஹர்ஷ்மந்தரை மிக கடுமையாக பேசியுள்ளார்கள். ஹர்ஷ்மந்தர் செய்தது தவறு என்ற ரீதியில் எல்லாம் பேசியுள்ளார்கள். அந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பேசும்போது நிச்சயமாக ஐநா சபையினுடைய இந்த அமைப்புக்கும் பெரிய வாய்ப்புகள் இல்லை என்றால் கூட அது நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஒரு அவமானம் தான்.
சரி, அடுத்ததாக இப்போ சர்வதேச ரீதியாக இந்திய குடியுரிமை சட்டம் ஒரு விவாத பொருளாக தற்போது மாறியுள்ளது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கவலை வெளியிட்டுள்ளார்கள். இப்படி சர்வதேச ரீதியில் இது பேசப்படுவது இந்தியாவுக்கு எந்த சங்கடங்களை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க?
இந்தியாவை பொறுத்தவரை இதுவரையான காலகட்டத்தில் பாஜக அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்றும் இருக்கிறது. அதாவது தங்களுக்கு சாதகமா என்ன வந்தாலும் அது பிரிபுத்தி காண்பிக்கிறதும், தங்களுடைய அந்த நெகட்டிவாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் இல்லை என்றால் அதை வந்து அலட்சியமாக கடந்து போவதுமான் இதுவரையான பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்தினுடைய ஒரு அணுகுமுறையா இருந்தது. என்னதான் நீங்கள் வந்து ஒரு அவர்களுடைய ஒரு நடவடிக்கைக்கு என்ன எதிர்வினை சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் வந்து பாஜக அரசாங்கம் இன்றைக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு மிருகிய பலம் இருக்கிறது நாடாளுமன்றத்தில். லோக்சபால 303 மெம்பர்ஸ் இருக்கின்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரமே அவர்களுக்கு ராஜ்யசபாவிலையும் ஏறத்தாழ ஒரு 2/3 மெஜாரிட்டி வரக்கூடாது வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மிருகிய வளத்தை வைத்துக்கொண்டு, மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து தங்களுக்கான எந்த சட்டத்தையும் பாஸ் பண்ணி விடுவார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து வெளியில் இருந்து எந்த தாக்கம் வந்தாலும் சரி, அது வந்து தங்களை பாதிக்காது, தங்களுடைய கட்சியை பாதிக்காது, தங்களுடைய அந்த கோர் பேஸ் என்று சொல்வார்களே அந்த நபர்களையும் பாதிக்காது. என்னதான் யார்தான் சொன்னாலும் நரேந்திர மோடி தான் இன்றும் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு தலைவராக, அதை இல்லை என்றால் மக்கள் ஏற்கக்கூடிய, மெஜாரிட்டி மக்கள் ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அப்போ பாஜகவினுடைய அணுகுமுறையும் சரி, இந்த தலைவர்களுடைய அணுகுமுறையும் சரி, இந்த ஒரு கோணத்திலிருந்து தான் இருக்கதே தவிர வேற எங்கே இப்ப துருக்கி நாடும் பேசி இருக்கிறது, மலேசியா பேசி இருக்கிறது, நேற்றைய தினம் ஈரான் பேசி இருக்கிறது. இதற்கெல்லாம் எதிர்வினைகள் வந்து ஒரு அரசியல் தரப்பிலிருந்து இதுவரை வரவில்லை, அதிகாரிகளுடைய தரப்பிலிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது.
சரி, இப்போ நீங்கள் இந்த நாடுகளை குறிப்பிட்டீங்க. பொதுவாகவே இஸ்லாமிய நாடுகளோட வந்து இந்தியா வந்து மிகவும் நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருக்கும் ஒரு நாடு. அப்போ இப்படியான இந்தியாவின் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் எத்தகைய எதிர்வினை ஆற்றப்போகிறது, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் மத்தியில்?
நிச்சயமாக ஒரு பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் இதுல வந்து ஒரு கேவியட் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடியினுடைய அந்த பர்சனல் நண்பராக இருக்கிறார் நம்மளுடைய ஷேக் ஜயீத் ஆனாலும் சரி, அதே மாதிரி எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் ஆனாலும் சரி. அப்போ வெஸ்ட் ஏசியாவில் இருக்கின்ற முக்கியமான நாடுகள்னு பாத்தீங்கன்னா, நமக்கு க்ரூட் ஆயில் தரக்கூடிய சவுதி அரேபியா தான் என்று நான் பார்க்கிறேன். அதே போல இந்தியாவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நாடுன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கிறது. இந்த ரெண்டு நாடுகளோடும் நரேந்திர மோடிக்கு பர்சனலாக இருக்கின்ற அந்த தலைவர்களோடு இருக்கின்ற தொடர்பு நாள் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரும் பாதிப்பு வராது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் பாக்கி இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற இந்தியர்களுக்கு என்ன கதி என்ற பிரச்சனையும் நிச்சயமாக இருக்கிறது. இதுவரையான காலகட்டத்தில் ஒரு எதிர்வினை வரவில்லை, ஆனால் அதுதான் நீடிக்கும் என்று நான் நிச்சயமாக அடித்து கூற முடியாது. அப்படி வராது என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
சரி, அடுத்ததாக இப்ப ஏப்ரல் மாத வாக்கில் இந்திய குடியுரிமை சட்டம் தொடர்பான விதிகளை அரசு வெளியிட தயாராகி கொண்டிருப்பதாக சில செய்திகள் கூறுகின்றன. இந்த பின்னணியில் இப்போ இதுவரைக்கும் இந்த சட்டத்தை எதிர்த்து 75 பேர் உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக டெல்லியில் மட்டுமே 47 பேர் பலியாகியுள்ளார்கள். இப்போ இதனால் இந்திய அரசின் போக்கில் இந்த சட்டம் தொடர்பாக மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளனவா?
நிச்சயமாக ஒரு மாற்றமும் ஏற்படாது என்றுதான் பிரதமர் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சரும் இதை தான் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த அரசாங்கம் வந்து இதில் இருந்து பின்வாங்கிவிட்டால் ஏதோ அந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வந்த மாதிரியும், இல்லை என்றால் தாங்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை தவறான மாதிரியும் சித்தரிக்கப்படும். அப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்து இவர்கள் ஆளாக்கப்பட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் நிச்சயமாக இவர்கள் திரும்பப்படுறதுக்கான அந்த வாய்ப்பே இல்லை, ஒரு டிஸ்கஷனுக்கு கூட இருந்த வாய்ப்பு கூட கிடையாது. இப்ப வந்து இன்றைய தினம் கூட பாராளுமன்றம் ஏன் முடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது டெல்லியில் நடந்த அந்த கலவரத்தை பற்றி பேச வேண்டும் என்று அந்த பிரச்சனை எழுப்பிய போது அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நடக்கின்ற பிரச்சனைகள் நேற்றைய தினமானாலும் இதே பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு கூட தயாராகாத ஒரு அரசு நிச்சயமாக இதை வந்து வாபஸ் பெறவும் தயாராக இருக்காது என்றுதான் என்னுடைய ரீதி.
நிறைவாக இப்ப இந்தியாவின் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் பொதுமக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கும் என்று பார்க்கலாம், அல்லது எதிர்கட்சிகள் ஒன்றாக திரண்டு எதிர்க்கின்றன. இந்த போக்கு நிமித்தம் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கொஞ்சமாக குறையும் இழக்கும் அப்படிங்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
இதுல தான் ஒரு பெரிய ஒரு டைகாட்டமி இருக்கதா நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு நீங்க சொல்ற ஒரு கருத்து உண்மைதான், அதாவது மக்கள் மத்தியில் பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த போக்கு சரியில்லை என்ற அந்த எண்ணம் கொஞ்சம் வர தொடங்கி இருக்கிறேன் நிச்சயமாக இருவேறு கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நரேந்திர மோடிக்கு மாற்றாக யார் என்ற அந்த கேள்வி வரும்போது மக்கள் மறுபடியும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு பலவான ஒரு பிரதமரை இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடியை ப்ரிஃபர் செய்கிறார்கள். இதுதான் தெற்கினுடைய, அதை இல்லை என்றால் தென்னிந்தியாவினுடைய ஒரு ஒரு ஜெனரல் ஃபீலிங்காக நான் பார்க்கிறேன். இதே வட இந்தியாவில் சென்று விட்டால் நரேந்திர மோடி ஒரு தவறும் செய்ய முடியாத ஒரு மனிதராக காணுகின்ற லட்சக்கணக்கான, இல்லை என்றால் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடையில் இன்றும் அவர் ஹீரோ தான். அதே மாதிரி தான் படித்தவர்கிட்டையும் கூட, பாமரவர்கிட்ட மட்டும் கிடையாது, படித்தவர் கூட. நீங்க அந்த ட்விட்டர்ல பாத்திருப்பீங்க, அந்த இணையதளத்தை விட்டு நான் வரப்போகிறேன், நான் வந்து சமூக வலைதளங்கள் இருந்து வரப்போகிறேன் என்ற ஒரு மெசேஜ் அவர் போட்ட உடனே அதுக்கு அதனுடைய ரியாக்ஷன்ஸும் எதிர்வினைகளும் பார்த்து கண்டிருப்பீர்கள். அப்போ அந்த அளவுக்கு ஏறத்தாழ ஒரு அவருடைய பேஸ்புக்ல ஒரு பதிவேடுகிறார் அது முகநூலில், அது முடிந்து ஏறத்தாழ ஒரு மணி நேரத்தில் ஒரு 100,000 பேர் அங்க போய் அதை பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவருடைய பாப்புலாரிட்டி இன்னும் சரியவில்லை. அவர் இன்னமும் ஒரு பெரும் தலைவராகத்தான் இவர்களெல்லாம் தென்படுகிறார் என்ற ஒரு நிதர்சனம் இருக்கிறது. இதை தாண்டி நாம் இன்னொரு அரசியல் ஃபார்மேஷனை நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பக்கம் ஒரு தலைவர் தென்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் தான் இந்திய மக்கள் பல மனதிலும் இருக்கிறதாக நான் காண்கிறேன்.
மிக்க நன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களே, மிக்க நன்றி.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.